ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாம் ஆவியோடு உண்மையோடு ஆராதித்தோம். ஹலலூயா. இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். விருப்பமுள்ளவர்களாயிருங்கள், ஹலலூயா. பசியுள்ளவர்களாயிருங்கள், ஹலலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவல் உள்ளவர்களாயிருங்கள், ஹலலூயா. ஆகையினாலே இந்த வேளையிலே நம்முடைய சபையிலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரன் பாஸ்டர் பீட்டர் அவர்கள் நம்மத்திலே இருக்கிறார்கள். கடந்த ரெண்டு ஆராதனையிலே அவர் பேசினார், பைபிள் ஸ்டடியிலும் நேற்றைய நாள் யுத்த ஆராதனையிலும். இந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹலலூயா. கவனமாய் கேளுங்கள், ஆவலாய் கேளுங்கள், விருப்பத்தோடு கேளுங்கள், உணர்வுள்ளவர்களாய் கேளுங்கள். கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருப்பார். ஹலலூயா. அதை பிடித்து, அதை கேட்டு, அதை சுமந்து செல்லுகிற பொழுது கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பார். ஹலலூயா. ஆகையினாலே இந்த வேளையிலே உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனை நான் வரவேற்கிறேன். கரங்களை தட்டி பாஸ்டரை வரவேப்பமா, பாஸ்டர் வாங்க. ஹலலூயா.
ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து செல்வோம். குறிப்பாக இந்த ஜெர்மன் தேசத்துக்கு வருகிறதற்கு எனக்கு அழைப்பு கொடுத்து, அழைப்பு கடிதத்தை கொடுத்த பாஸ்டர் செபஸ்டியன் அவர்களுக்கு மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடிதத்தை பார்த்த மாத்திரத்திலே உடனடியாக ஜெர்மன் கான்சுலேட் எந்த விதமான வேறு கேள்வியும் இடத்துல கேட்கவில்லை. பிறகு இங்கே டுசல்டோஃப் வந்த உடனே தான் எங்கு போகிறீர்கள் என்று கேட்டார். இதுபோல் இந்த சபையில் பிரசங்கிக்க போகிறேன், வேறு ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. அந்த அளவிற்கு உடைய சர்ச் ஆஃப் கிரேஸினுடைய லெட்டர் ஜெர்மன் கான்சுலேட் மிகவும் மதிக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு சின்ன வார்த்தை, பாஸ்டர் தாசன் சொன்னார், என்னுடைய பெயர் பீட்டர் அல்ல, என்னுடைய அப்பா பெயர் பீட்டர், என்னுடைய பெயர் மிஷாயேல். மிஷாயேல் என்று சொல்லுகிறது தானியேல் புஸ்தகத்திலே வருகிறது. மீசா வேல் என்று வருகிறது. அந்த வேல் என்ற வார்த்தை தவறு பைபிளில். ஏனென்று கேட்டால் வேல் என்பது கிடையாது, ஏல் என்று தான் இருக்கும். சாமு வேல் என்பது தவறு, யோ வேல் என்பது தவறு, ஜோ ஏல் என்பதுதான் சரி, சாம் ஏல் என்பதுதான் சரி. டேனியலை யாராச்சும் தானிவேல் என்று கூப்பிடுவார்களா? எசேக்கியேல யாராக எசேக்கி வேல் என்று சொல்லுவார்களா? அப்போ தமிழ் வேதாகமத்தில் இது போல பிழைகள் நிறைய இருக்கிறது. சற்று கவனமாக வாசித்து வசனங்களை கையாண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மேஷாக்கினுடைய, எங்கள் அப்பா எனக்கு மேஷாக்குன்னு தான் பேர் வச்சேன். என்னுடைய அப்பா ஒரு பாஸ்டர் தான். அந்த காலத்தில் ஏதோ வேதம் இருக்கும், அதை வாசித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவ்வளோ ஆழமாக யோசிக்க மாட்டார்கள். எனக்கு பெயர் வைத்து மேஷாக். ஆனால் அந்த பெயர், நான் 1996 வருஷம் லண்டனில் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். வாசித்து கொண்டிருக்கும்பொழுது எனக்கு என்னுடைய பெயரில் ஒரு பெரிய தவறு இருக்கிறது, மேஷாக் கிடையாது, மேஷாக் ஹக் என்ற வார்த்தை. நேற்று நான் சொன்னேன், கிரைஸ்ட் மாஸ், கிறிஸ்மஸ் என்று அழைக்கிறோம். வார்த்தையில் ஒவ்வொன்றையும் பிரித்து நாம் படிக்க வேண்டும். எனவே மேஷா ஒரு வார்த்தை, ஹக் இன்னொரு வார்த்தை, இரண்டும் சேர்ந்தது தான் மேஷா ஹக். ஆனால் இயல்பாக ஒரிஜினலாக மேஷாக்கு பெயர் வைத்து மிஷா ஏல், ஏல் என்றால் தேவன், நிஷா என்று சொன்னால் ஹூ இஸ் லைக் அன்டு காட். ஆனால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அந்த பெயரை மாற்றுகிறான். அது அவனுக்கு பிடிக்கவில்லை. என்ன சொல்லுகிறான்? அவனுடைய தெய்வத்தினுடைய பெயர் ஹக்கு. எனவே தான் நிஷா ஹக், மேஷாக் அப்படின்னு பெயர் வைத்தார்கள். ஏன் நம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ற பெயரை கேட்ட உடனே நம்ம ஆட்கள் எல்லாரும் உடனே அந்த பெயரை வச்சுட்டாங்க. நான் அதை ஆராய்ந்து பார்த்தபோது அது தவறு. அது ஹக் என்ற தேவனுடைய பெயரை ஒவ்வொரு முறையும் கூப்பிடுகிறது போல் இருந்தது எனக்கு. எனவே என்னுடைய பெயரை அந்த நாள் முதற்கொண்டு அரசாங்கத்திலிருந்து பதிவேட்டிலிருந்து எடுத்துவிட்டு, பாஸ்போர்ட் எல்லாவற்றிலும் எடுத்துவிட்டு மிஷா ஏல் என்று தான் என்னுடைய பெயரை மாற்றினேன். ஒரு அல்ல சொல்லுவான். ஸோ வேதத்தை இது போல நன்றாக ஆராய்ந்து படிக்க வேண்டும். வேதம் என்ற வார்த்தை கூட அது சரியான வார்த்தை கிடையாது. வேதம் என்ற வார்த்தை, சத்திய வேதம் என்று போட்டிருக்கோம், பரிசுத்த வேதம் என்று போட்டிருக்கோம். ஆனால் அதில் மொழி மூல வார்த்தை என்னவென்று கேட்டால் சட்டம் என்று தான் வருகிறது. வேதம் என்ற சொல்லை, வேதம் என்ற வார்த்தையை நம்முடைய வேதத்திலே போட்டது யார் என்று கேட்டால் அதை மொழிபெயர்த்து தரேன், பிராமணர்கள். வேதம் என்ற சொல் எங்கே காணப்படுகிறது? ரிக், யஜூர், சாமம், அதர்வன, இதுதான் இந்தியாவின் வேதங்கள். அந்த வேதம் என்ற சொல்லை கொண்டு வந்து இதில் போட்டாங்க. இதில் என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால், பைபிள். பைபிள் என்ற வார்த்தை எதிலிருந்து வந்தது? பிப்ளியாஸ் என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்தது. எனவே பிப்ளியாஸ், பிப்ளியோ என்ற கிரேக்க வார்த்தையினுடைய சொல் என்னவென்று கேட்டால் புத்தகம் என்றுதான் பொருள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல், உலகத்தில் ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்குது, அதுதான் பிப்ளியாஸ், வேற ஒரு புத்தகமே கிடையாது. ஏனென்றால் அதைத்தான் கிரேக்க வார்த்தை சொல்லுது. உலகத்தில் கிரேக்க ஞானம் தான் மிக சிறந்த ஞானம். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர் அடையாளத்தை தேடுகிறார்கள். உலகத்தில் கிரேக்க ஞானம் தான், கிரேக்க சொல் தான் ஒவ்வொரு மருத்துவ மருந்துகளிலேயும் பார்த்தீர்களானால் பெரும்பாலும் கிரீக் வேர்ட் ஒரு சொல் இருக்கும், அதற்கப்புறம் தான் மற்ற ஆங்கில சொற்கள் எல்லாம் இணைத்திருப்பார்கள். உதாரணமாக சொல்லுகிறேன், ஜியோகிராபி, ஜியோகிராபி என்று சொல்லுகிறோம். எத்தனை பேர் இந்த வார்த்தை தெரிந்திருக்கிறது? ஜியோ என்ற வார்த்தை கிரேக்க பதம், கிராபி என்ற சொல் கிரேக்க சொல், நன்றாக கவனிக்க வேண்டும். எனவே இந்த கிரேக்க சொல் இல்லாமல் கிராபி, கிராஃபோ, கிராமா என்ற வேத எழுத்துக்கள் என்று சொல்லும் பொழுது எழுதியிருக்கிறது வேதம் என்று சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், புதிய ஏற்பாட்டில் கிராஃபே, கிராமா என்று போடப்பட்டிருக்கும். எனவே நம் வேதம் என்ற சொல்லுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன வந்திருக்க வேண்டும் என்று கேட்டால், நேற்று முன்தினம் பேசினேன், அந்த இடத்துல டொச்சு வார்த்தையில போடப்பட்டிருக்கிறது சட்டம், எபிரேய வார்த்தையில டோரா. டோரா என்பது இந்த ஐந்து ஆகமங்களை காட்டுகிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லா என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். எனவே தமிழ் வேதத்தை நாம் வாசிக்கும் போது சற்று கவனத்தோடு, அதை பிரசங்கிக்கும் போதும் சற்று நிதானத்தோடு கையாண்டு பிரசங்கம் பண்ண வேண்டும். சகட்டு மேனிக்கு எதையோ ஒன்று பேசிவிட்டு நாம் போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு மூன்று சுவிசேஷத்திலிருந்து ஒரே பகுதியை ஏழு வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு நிறைவாக்க விரும்புகிறேன். இந்த காலையில் மீண்டுமாய் ஒரு விசை பாஸ்டர் செபாஸ்டின் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏனென்று கேட்டால் அவர் என்னிடத்தில் தொலைபேசியில் பேசும் பொழுதும் நேரடியாக நான் கண்ட பொழுதும் நான் ஜெர்மனி தேசத்தில் இதுபோல ஒரு தாழ்மையான மனிதரை பார்க்கவில்லை, ஒரு தாழ்மையான ஊழியரை பார்க்கவில்லை. ஒருவேளை உங்களுக்கு வேறு விதமாக தோற்றமளிக்கலாம். நான் கண்ட வரைக்கும், நான் பேசின வரைக்கும், பெரும்பாலும் இந்திய ஊழியர்களை பார்த்த உடனே ஐரோப்பிய நாட்டிலே ஊழியம் செய்கிற தமிழ் ஊழியக்காரர்கள் குறைந்த பார்வையோடு கூட தான் பார்ப்பார்கள், பேசுவார்கள். அதே நேரத்தில் பெரிய ஊழியக்காரர்கள் வருவார்கள் என்றால் அவருடைய ஜனத்திரட்சி, அவருடைய பொருளின் மகிமை, அவருடைய செல்வத்திரட்சி போன்றவற்றை வைத்து அவர்களுக்கு இங்கே மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் நான் பொருள் திரட்சி உடையவனும் கிடையாது, தனத்திரட்சி உடையவனும் கிடையாது, எல்லாவற்றிலும் மிகவும் ஒரு சிறிய ஊழியக்காரன். ஆனால் என்னை அந்த அளவிற்கு மிகவும் அதிகமாக கனப்படுத்தி என்னோடு உரையாடவும் அவருடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளின் பார்க்கும் பொழுது ஒரு ஆழமாக ஒரு தாழ்மையுள்ள தேவனுடைய மனுஷன் என்று நான் புரிந்து கொண்டேன். அதை அவரை முகஸ்துதிக்காக இங்கு பேச வேண்டும் என்று கிடையாது, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறேன். கர்த்தர் அதை அறிவார். பாஸ்டர் செபாஸ்டினுக்காக எல்லாரும் கரங்களை தட்டுவோமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:16-3 பேர் இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 16-29 ஒருவர் வாசியுங்கள்.
அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 10:17-30 வரைக்குமான வசனங்களை வாசியுங்கள்.
பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆசையுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேக பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:18-30 வரைக்குமான வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனானபடியால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவர்கள் தேவனாலே கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தியானிக்க கிருபை தாரும், பிரசங்கிக்க கற்றுக் கொடுக்க, பிரித்து பகுத்து போதிக்க அருளை தாரும். கேட்டவர்களுடைய இருதயத்திலையும் சிந்தையிலேயும் இந்த வசனம் போய் ஆழமாக விதைக்கப்பட்டு புதைந்து வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் இடுகிறோம் நல்ல பிதாவே. மார்க்கு 6:2
ஓய்வு நாளான போது
ஓய்வு நாள், என்றைக்கு ஓய்வு நாள், என்றைக்கு ஓய்வு நாள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யாராச்சும் என் காதுல கேட்கல. சரி, யாராச்சும் ஒருத்தர் முடிவா சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க. ஓய்வு நாள் இது சனிக்கிழமை தான், சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை என்றால் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்த நாள். நாம் ஏன் ஓய்வு நாளை அனுசரிக்கிறதில்லை சொல்லுங்கள். நாம் ஏன் ஓய்வு நாளை கை கொள்கிறது இல்லை? அது பழைய ஏற்பாடு, முடிந்து விட்டது. இயேசு பழைய ஏற்பாட்டை முடித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அது யூத மதம், பழைய ஏற்பாடு யூத மதம், புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள். நம்ம எல்லாம் யூதர்களா கிறிஸ்தவர்களா? இதுக்கும் பேசாம இருந்த நான் என்ன பிரசங்கம் பண்றேன்? நான் யூதர்களா கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவர்கள், சந்தேகமே கிடையாது. அதனால்தான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், பஸ்கா கொண்டாடுகிறோமா? பஸ்கா யார் கொண்டாடுகிறது? யூதர்கள். ஆனா பஸ்காவையே இயேசு முடித்தார், பஸ்காவையே இயேசு முடித்தார். நான் பேசுறதுனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏனென்றால் ஓய்வு நாளான போது இயேசு ஜெப ஆலயத்தில் பாட்டு பாட தொடங்கினாரா, பிரசங்கம் பண்ண தொடங்கினாரா? பாருங்க அந்த வசனத்தை, ஜபாலயத்தில்
உபதேசம் பண்ண
தொடங்கினார், உபதேசம் பண்ண தொடங்கினார், டீச் பண்ண தொடங்கினார். நாட் ப்ரீச்சிங், ப்ரீச்சிங்க்கும் டீச்சிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. பிரசங்கியார் வேற, போதகர் வேற, டீச்சர் வேற, பாஸ்டர் என்பவர் வேற, இவாஞ்சலிஸ்ட் என்பவர் வேற, வேறு வேறு பணிகள். அதனால தான் வேறு வேறு வார்த்தைகள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓய்வு நாள் ஆன போது, அப்பொழுது ரிசரக்ஷன் சண்டே கிடையாது. இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன கிடையாது? உயிர்த்தெழுந்த நாள் கிடையாது. ஏனென்றால் அது வாரத்தின் முதல் நாள் என்று பெயர் பெற்றிருந்தது, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, வாரத்தின் முதல் நாள், அவ்வளவுதான். ஆனால் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இஸ்ரேலுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? இஸ்ரேல், ரைட். என்றைக்கு அவங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகுது? 1994 இஸ்ரேலுக்கு போனேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 ஆபீஸ் எல்லாமே, கடைகள், ஷாப்பிங் மால் எல்லாம் க்ளோஸ். ஃப்ரைடே, சாட்டர்டே தான் அவங்களுக்கு சபத். சபத் என்றால் ஓய்வு நாள். இன்றைக்கும் அவர்கள் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள், இன்றைக்கும் யூதர்கள் மோசேயினுடைய ஆகமத்தை, டோரா அண்ட் டானக்கை பின்பற்றுகிறவர்கள் மல்கியா வரைக்கும். நமக்கு அது அல்ல. நமக்கு எது? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க தைரியமா, இயேசு கிறிஸ்து நமக்கு யார்? நமக்கு பஸ்கா பலி வேண்டுமா அல்ல இயேசுவாகிய பலி வேண்டுமா? ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க எல்லாரும், எனக்கு தெரியும். இயேசுவா பஸ்காவா? இயேசு. இயேசு ரத்தம் ரட்சிக்கிறதா, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ரட்சிக்கிறதா? இயேசுனுடைய ரத்தம். இயேசு பஸ்காவாக பலியாக போகிறதற்காகத்தான், அதை முடிக்கிறதற்குத்தான், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல, ஒழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்காகத்தான் இயேசு தேவன் மனிதனாக பிறந்தார். இறைவன் மனிதனாக பிறந்தார், பிதா இயேசுவாக பிறந்தார். இன்னொரு வார்த்தை கூட சொல்ல வேண்டுமானால் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை அறியவில்லையா பிலிப்பு என்று பிலிப்பை பார்த்து கேட்கிறார். இன்னும் இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் சில நேரங்களில் இந்த வார்த்தையை ரொம்ப வேடிக்கையாக நான் சொல்லுவது வழக்கம். இந்துக்கள் சொல்லுவார்கள், அறியும் சிவனும் ஒண்ணு, இதை அறியாதவன் வாயிலே மண்ணு அப்படின்வாங்க. நான் என்ன சொல்லுவேனா, இயேசுவும் பிதாவும் ஒண்ணு, இதை அறியாதவன் வாயிலே மண்ணு அப்படிம்பேன். ஏன்னா இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்று. சொல்லுங்க, நானும் பிதாவும், தைரியமா சொல்லுங்க, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அந்த வசனம் வாசிக்கணுமா? யோவான் 10:30,
நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார்.
இதை நான் சொன்னா இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னதை இயேசு சொல்ற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிற மாதிரி நீங்கள் என்ன வித்தியாசமா பார்க்கக்கூடாது, ஒரு மாதிரியா பாக்குறீங்க எல்லாரும் என்ன பார்க்கும்போது. நான் உங்களை பார்த்தா வித்தியாசமா என்ன பாக்குறீங்க? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், இதுதான் இயேசு சொன்னார். ரைட், வந்துடும் 6 என்ன வசனத்துக்குள்ள, பிரசங்கத்துக்குள்ள போல. நான் ஓய்வு நாளான போது இயேசு ஜபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். ஜப ஆலயத்தை இயேசு எதற்காக பயன்படுத்தினார்? to teach the people. போதிக்க. இன்றைக்கு சபையில பாடகர்கள் ஏராளம் உண்டு, ஆடுகிறவர்கள் ஏராளம் உண்டு, ஆராதிக்கிறவர்கள் ஏராளம் உண்டு, போதிக்கிறவர்கள் இல்லை. போதிக்கிறவர்கள் குறையும் பொழுது சபையிலே பகவத்கீதை வந்து உட்கார்ந்தாலும் ஆச்சரியப்படுகிறதற்கு இல்லை. ஏனென்று கேட்டால், 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதாகமத்தை இங்கிலாந்து தேசமானது 1611 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த வேதாகமத்தை கப்பல்களிலே கொண்டு உலகமெங்கும் கொண்டு சென்ற லண்டன் மாநகரிலே, லண்டன் பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் வேதத்தின் மீது கை வைத்து பதவி பிரமாணம் செய்து கொண்ட பிரதமர்கள் இன்றைக்கு ரிஷி சுனக்கு வந்தவுடனே பகவத்கீதையை வைத்து அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்னுடைய ரத்தம் கொதிக்கிறது, இருதயம் வெடித்து சிதறுகிறது, எனக்கு மண்டை வெடிக்கிறது. எனக்கு எங்கே போச்சு இங்கிலாந்து? எங்கே உங்களுடைய ஆராதனை? எங்கடைய உங்களுடைய வர்ஷிப்? எங்கே உங்களுடைய பாடல்? எங்கே? போதனை இல்லை. இளைஞர்களை இழந்து விட்டது சபை. இந்த போகும் சர்ச் ஆஃப் கிரேஸை பார்த்த உடனே நேற்று தினத்தில் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன், பெருமை அடைந்தேன். இளம் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் போதகர்களாக மாற வேண்டும். ஆடுகிறவர்களாக பாடுகிறவர்களாக இருக்கலாம், அதை நான் குறைக்கவில்லை, அதை நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் இயேசுவை டீச் பண்ணுகிறவர்களாக போக வேண்டும், போதிக்கிறவர்களாக போக வேண்டும். இயேசுவை போதிக்கிறதற்கு ஆள் இல்லாவிட்டால் நாளைக்கு கோவில்களிலே, திருச்சபைகளிலே, தேவாலயங்களிலே வேதாகமம் தேவையில்லை என்கிறதான ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படும். அப்படி கெட்டதான ஒரு ஆபத்தான காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். 1988 நான் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பயணம் செய்து இந்தியாவிலே போய் சொன்னேன், அமெரிக்கா இஸ் நோ மோர் எ கிறிஸ்டியன் கண்ட்ரி, இங்கிலாந்து இஸ் நோ மோர் எ கிறிஸ்டியன் கண்ட்ரி என்று சொல்லி 1988 சொன்னேன். எல்லா ஊழியக்காரர்கள் என்னை எள்ளி நகையாடினார்கள், ஏதோ ஒரு இடத்துல பார்த்து விட்டு சொல்லுகிறான் என்று. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் அமெரிக்கன் பாராளுமன்றத்திலே அவர்கள் பொது வெளியிலே வந்து வேதாகமத்தை வைத்துக் கொண்டு ஜனாதிபதிகள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்வார்கள். வெள்ளை மாளிகையிலே போன பொழுது அங்கே ஒரு பிராமணன் பூணூல் போட்டுக்கொண்டு சமஸ்கிருத மொழியிலே மந்திரம் சொல்லிக் கொண்டிருப்பான். அதை அந்த பிரதமர் ஏற்றுக்கொண்டிருப்பார், அந்த ஜனாதிபதி கவனித்துக் கொண்டிருப்பார். கிறிஸ்தவ நாடா? இங்கிலாந்து தேசத்திலே 90 வருஷம் சுற்றுப்பயணம் செய்தேன். அங்கு பார்த்தால் எத்தனையோ கோடி கணக்கில் செலவு செய்து இந்து தேவாலயங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். திருச்சபைகளை இந்து மக்கள் வாங்கிக் கொண்டு அதை பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சபைகள். இது போல திருச்சபைகள் எங்களுக்கு இல்லை. ஆனால் இங்கு இருந்ததான ஜெர்மனி, ஐரோப்பா, லண்டன் போன்ற மாநகரிலே வாழ்ந்ததான முற்பிதாக்கள், சுவிசேஷ வீரர்கள், முன்னோடிகள் பெரிய பெரிய தேவாலயங்களை கட்டி வைத்தனர். ஆனால் இன்றைக்கு தேவாலயத்திலே மக்களை கட்டி வைப்பதற்கு போதகங்கள் இல்லை, டீச்சிங்ஸ் இல்லை. எனவே பிள்ளைகள் எல்லாரும் வெளியேறிவிட்டார்கள். ஒரு முறை லண்டன்ல உங்களுக்கு எல்லாம் ஒருவேளை தெரியும், பாஸ்டர் டேனியல் நாகுமாரோட சபையிலிருந்து போனதான பிரபாகரன், ஒரு வயசான அப்பா அம்மா இருப்பாங்க, பேர் மறந்து போச்சு, கருணாகரன் அப்பா, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஹானோவரில் இருந்தாங்க. அவருடைய மகன் தான் பிரபாகரன். அங்கு லண்டன்ல ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்தார், 95 என்று நினைக்கிறேன். போன பொழுது அங்க ஒரு சர்ச்ச இவங்க போய் சின்ன வாடகை கொடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. சாயங்காலமான டான்ஸ் கிளாஸ் நடக்கிறது. காரணம் என்ன? அங்க சபை கிடையாது, மக்கள் இல்லை. அதை விற்க போகிறார்கள், ஒவ்வொரு தேவாலயத்தை விற்று கொண்டு வருகிறார்கள். அதை நிர்வாகம் பண்ண முடியாமல். காரணம் என்ன என்று கேட்டால், போதகர்கள் அங்கே இல்லை. இயேசுவை போதிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை, கிறிஸ்துவின் வார்த்தைகளை போதிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை, கிறிஸ்துவின் உபதேசத்தை போதிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, திருச்சபையே, இந்த காலையிலே உங்களிடத்துல நான் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து வேண்டுகிறதெல்லாம் என்னவென்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை வாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கை கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பிரசங்கியுங்கள், போதியுங்கள், கற்பியுங்கள். இயேசு அதான் செய்து கொண்டிருந்தார். ஜெபாலயத்தில் வந்தபோது ஓய்வு நாளான பொழுது, இன்றைக்கு நாம் ஓய்வு நாளை கொண்டாடுகிறது இல்லை, அது இவருடைய பண்டிகை. அது மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு, அது நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுத்தார்? தேவன் யாருக்கு கொடுத்தார்? ரொம்ப குழப்பத்தில் ஆயிட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. நியாயப்பிரமாணத்தை யாருக்கு கொடுத்தார்? உடனே நமக்கு கொடுத்தார் அப்படின்போம். யாருக்கு கொடுத்தார்? இஸ்ராயேல் மக்களுக்கு. இஸ்ரேல் மக்கள் என்பவர் யார்? இஸ்ரேலுடைய இன்னொரு பெயர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுடைய சந்ததிக்கு, யாக்கோபுடைய சந்ததியில் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். அதில் மூன்றாவது கோத்திரம் யார்? லேவி. லேவி கோத்திரத்தில் பிறந்தவர் தான் மோசே. யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் தாவீது. சாலமன் அதன் வழியாக பிறந்தவர். தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்ததான கன்னியாகிய மரியாள் என்று நாம் மத்தேய லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், சரிங்களா? ஆனால் லேவி கோத்திரத்தில் பிறந்ததான மோசேயின் மூலமாக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன ஆங்கிலத்திலே? லா. டச்சு மொழியில் என்னது? டச் பைபிள் சொல்லுங்க. கிதஸ். கிதஸ் என்னது? நான் தப்பா உச்சரிப்பேன், நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நான் டச் தெரியாது எனக்கு. காதுல கேட்கறது ஒண்ணு இருக்கும், நான் வாயில சொல்றது ஒண்ணு இருக்கும், மன்னித்துக் கொள்ளுங்க. இதஸ். ஓகே, அதுக்கு என்ன தமிழ் என்னது? சட்டம், சரிங்களா? பிரமாணம் என்று சொன்னால் என்னது? சட்டம். சரி, ரைட். சங்கீதம் 1 ஒன்று ரெண்டு வசனங்களை இதுல டொச்சில் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதம் என்னது? சட்டம். கர்த்தருடைய தமிழ்ல ஏன் வேதம்னு போட்டிருக்குது? தப்பு. என்ன போட்டிருக்கணும்? கர்த்தருடைய சட்டத்தில் என்று போட்டிருக்க வேண்டும். அதை போட்டது யாரு? 300 முன்னாலே மொழிபெயர்த்ததான பரதலமே ஸ்ரீகன் பால் இங்கிருந்து டென்மார்க் கப்பலிலே, வியாபார கப்பலிலே தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடிக்கு சென்று அங்கே மொழிபெயர்க்கிறார். அவருக்கு தமிழ் தெரியாது. பிராமணர்களை வைத்து மொழிபெயர்க்கிறார். அவர்கள் எல்லா மொழிகளிலும் புலமை வாய்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். எனவேதான் அவர்களுடைய வேதத்தை கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டார். இது வேதம் அல்ல, ரிக்கேஜூர் சாமம் அதர்வன வேதம் அல்ல, இது சட்ட புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தெரிந்திருக்கும் இது மோசேயினுடையது. இங்கேயே கிறிஸ்தவர்களை ஒரு குழப்பத்தில் ஆக்கி விட்டார்கள் பிராமணர்கள். பிராமணருடைய விளையாட்டு வேதத்தில் இருக்கிறது என்பது நிறைய ஊழியருக்கு தெரியாது, பைபிள் ஸ்கூலுக்கு தெரியாது, தியாலஜி செமினரிக்கு தெரியாது. நான் குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அவர்களை விட நான் அறிவாளியும் கிடையாது, புத்திசாலியும் கிடையாது, அவர்களை போல படித்தவனும் கிடையாது. ஆனால் புரிந்து கொண்டவன், அவ்வளவுதான். நான் புரிந்து கொண்டேன். வேதாகம கலாசாலைகள், வேதாகம கல்லூரிகள் எல்லாம் ஒரே அடியா சொல்றாங்க, கர்த்தருடைய பைபிள், the law of the Lord. தமிழ்ல சொல்லுங்க. சட்டம், கர்த்தருடைய சட்டத்தில் பிரியமாயிருந்து. சட்டம் என்றால் என்ன? அதற்கு எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? டோரா. டோரா என்றால் என்ன? இந்த 5 புத்தகங்கள். சங்கீதம் வேதமா? கிடையாது. புதிய ஏற்பாடு வேதமா? கிடையாது. எஸ்ரா முதற்கொண்டு 2 வரைக்கும் வேதம் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அவைகள் வேதம் இல்லை, அவைகள் சட்டம் இல்லை. சட்டம் என்பது இந்த 5 புத்தகங்கள் தான். சட்ட புத்தகம் தோரா. ஆத்தியாகமும் யாத்திராகமும் லேவியராகவும் என்னாகமும் உபாகமும். ரைட். இது ஒரு முன்னுரையாகத்தான் உங்களுக்கு போகிறது. பிரசங்கத்துக்குள்ளே நாம் செல்வோம். இன்றைக்குள்ள பிரசங்க தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. மத்தேயு 19:16-30, மத்தேயு 17:17-30, லூக்கா 18:18 30 வரைக்கும். ரைட். ஒவ்வொரு வசனமாக நாம் 7 வார்த்தை சொல்லி சரியாக நேரத்தை நான் மீறாமல் முடித்து விடுகிறேன். மத்தேயு 19:16.
ஒருவன் வந்து அவரை,
ஒருவன் என்ற வார்த்தை லூக்காவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வாசிக்கலாம். லூக்கா 18:18 அப்படியே கையில். தலைவன் ஒருவன் தலைவன். அப்போ வசனத்தை சரியாக நாம் என்ன செய்யணும் கேட்டால், சுவிசேஷங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து அதில் உள்ளதான ஏற்ற இறக்கம் விளக்கங்களை நிதானமாய், அதான் பவுல் அப்போஸ்தலன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு எழுதுவார், கர்த்தருடைய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் இருப்பாயாக. ஆண்டவர் கிருபையில் நான் கடந்த 49 கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். என்னுடைய சபை பெரிய சபையோ? ஒன்றுமில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறேன். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 20,000 ஊழியர்கள் என்னுடைய ஊழியர் கருத்தரங்கிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் பல மாநிலங்களிலேயும் ஊழியர் கூட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். இங்கே வருகிறதுக்கு முன்பதாக இங்கு வியாழக்கிழமை இரவு விடிய காலம் விமானம், செவ்வாய்க்கிழமை பெங்களூரில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடித்துவிட்டு வேகமாக ஓடி வந்தேன். மீண்டுமாக அங்கேயே புக் பண்ணிட்டாங்க, மார்ச் 27ஆம் தேதி இன்னொரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நீங்க வாங்க என்று. என்றால் போதகர்களுக்கு போதிக்கிறதற்கு போதகர்கள் இல்லை, போதகர்களுக்கு பிரசங்கிக்கிறதற்கு பிரசங்கியார்கள் போகிறார். பிரசங்கம் வேற, பிரசங்கம் யாருக்கு தேவை? சுவிசேஷம் அறியாதவர்களுக்கு. சுவிசேஷம் அறிந்த சபையாருக்கு என்ன தேவை? பிரசங்கமா? போதகம் தேவை. இயேசு தேவாலயத்தை போதகம் தான் பண்ணினார். ஏனென்றால் அவர்களை கற்பிக்க வேண்டும், டீச் பண்ண வேண்டும், அவர்களை தேற செய்ய வேண்டும், விசுவாசிகள் வளர செய்ய வேண்டும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அந்த தலைவன் வந்து சொல்லுகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு கேள்வி சொல்லுங்க. முதலாவது வார்த்தை, 7 வார்த்தை சொன்ன, நான் சொல்லி முடிச்சேன். நல்ல போதகரே சொல்லுங்க. நல்ல போதகரே சொல்லுகிறான் வந்து, நல்ல போதகரே அப்படி என்று சொல்லுகிறான். இயேசுவை பார்த்து கேட்ட உடனே அவர் சொல்லு, என்னையே நல்ல போதகர் என்று சொல்லுகிறாய். இயேசு அன்றைக்கு இருந்த யூத குலத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக காணப்பட்டார். பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் நியாய சாஸ்திரிகளுக்கும், நியாய சாஸ்திரி என்றால் என்ன அர்த்தம்? வக்கீல்கள், அவ்வளவுதான், லா அட்வொகேட். நியாய சாஸ்திரி, சாஸ் இசு வந்தாலே சமஸ்கிருதம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. சரஸ்வதி, லக்ஷ்மி, இஷ், சா, ஹா, இந்த சொற்கள் எங்கெல்லாம் வருதோ அதனால தான் நம்ம பேரே வச்சுக்குவாங்க. தமிழர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஷா இருக்கும், வர்ஷினி, அர்ஷினி, தூர தர்ஷினி, இப்படி எல்லாம் பேர் வச்சுக்குவாங்க. காரணம் என்ன கேட்டால், அந்த சமஸ்கிருத உச்சரிப்பு வர வேண்டும் என்று பிராமணர்கள் அதுபோல சூட்சகமாக பெயரிலே வைத்து விட்டார்கள். விஸ்வநாதன், ரோசா, ரோஜா, ஜா என்ற சொல் சமஸ்கிருதம். நாம் தமிழர்கள், தமிழுக்கு அமுது என்று பெயர். தமிழுக்கு என்ன பெயரு? அமுழுது என்று பெயர். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்வேனேயானால், ஆபிரகாம் பேசின மொழியே தமிழ்தான். அந்த தமிழ் இனத்திலிருந்து வந்த வழித்தோன்றர்கள் தான் நீங்களும் நானும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்கு அடுத்தபடியாகத்தான் வந்த மொழிகள் மற்றவைகள் எல்லாம். தமிழிலிருந்து தான் எபிரேய மொழியிலே ஏராளமான தமிழ் சொற்கள் இருக்கிறது. ஏராளமான தமிழ் சொல் எபிரூவில் இருக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்? உடனே இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து சொல்லுகிறார், என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். சொல்லுங்க, கற்பனை. இரண்டாவது வார்த்தை எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல போதகர், இரண்டாவது வார்த்தை கற்பனை. இன்னும் 5 சொல் இருக்கு, சொல்லி முடிச்சிடறேன். பயப்பட வேண்டாம், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். 10 கமாண்ட்மெண்ட்ஸ், டெக்கலாக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும். கமாண்ட்மெண்ட்ஸ் எங்கெல்லாம்? வேத புத்தகத்தில் நியாயப்பிரமாணம், கற்பனை, வேதம், கட்டளை. என்ன சொன்ன? வேதம், கட்டளை, நியாயப்பிரமாணம், இந்த 4 சொற்கள் எங்கெல்லாம் வருகிறதுலோ அதெல்லாம் ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை தான் இருக்கும். கற்பனை, பிரமாணம், கட்டளை, வேதம். 4 தமிழ் வார்த்தைகள் ஏராளமாக தமிழ் வேதாகமத்தில் விளையாடி கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு ஒவ்வொன்று மொத்தமாக ஆங்கிலத்தை பார்ப்போமானால் லா என்று சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயத்தில் பார்த்தோம்னா டோரா என்று சொல்லப்பட்டிருக்கும். தமிழில் தான் போட்டு நம்மளை குழப்பிட்டாங்க. கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய வேதம், இப்படியெல்லாம் சொல்லி தமிழ் வேதாந்தத்தில் இவ்வளவு குழப்படி நடந்திருக்கு. அதனால தான் நான் எப்பொழுதுமே பிரசங்கம் பண்ணும்பொழுது சொல்லிக் கொடுப்பேன். எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். மல்கியா எழுதின புஸ்தகம், அதெல்லாம் நான் பெரும்பாலும் படிக்க மாட்டோம், கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது நமக்கு சால சிறந்ததாகும். வாசிங்க பார்க்கலாம். கடைசி வார்த்தை,
பழைய ஏற்பாடு முற்றிற்று.
பழைய ஏற்பாடு முற்றிற்று. முற்றிட்டுனா அர்த்தம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முற்றின முருங்கைக்காயை கத்தரிக்காயை சமையலுக்கு பயன்படுத்த மாட்டோம், முடியாது. முத்தின கொத்தரைக்காயை கொண்டு சமைப்போமா? முடியாது, முற்றி போச்சு அப்படின்னு சொல்லுது. சரி, முதலாவது பக்கத்துல வாசிக்கலாம்.
பழைய ஏற்பாடு, இது மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது.
மற்ற டொச்சிலேயோ மற்ற மொழிகள்லயோ, அந்த நேற்று முன்தினம் இலங்கை, சாரி இலங்கை மொழி என்னது? இலங்கை மொழி சிங்கள. சிங்கள வேதாகமத்தில் ஒரு சகோதரியை வாசி சொன்னேன், அதிலே இது போடப்படவில்லை. இது எப்ரே கிரேக்க மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது என்று போடவில்லை. காரணம் என்று கேட்டால் அது இப்பொழுது சமீபத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதாகும். இது 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக மொழிபெயர்க்கப்பட்டவதாகும். எனவே தான் அவர்கள் போட்டு விட்டார்கள், இது எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது, ஏதாயிலும் குறை நிறை இருந்தால் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் அர்த்தம். சிங்கள வேதாந்தத்தில் அதுல ஃபர்ஸ்ட் பேஜில் போடல, டொச்சில் போட்டிருக்குதா? டொச்சில் கூட கிடையாது. ஏனென்றால் அது பர்ஃபெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. வாசிக்கலாம் மத்த எழுதின சுவிசேஷம். வேதத்தை வாசிக்கும் பொழுது டொச்சு மொழியோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து வாசித்து பிரசங்கிப்பதோ கற்றுக்கொள்கிறதோ நல்லது. வாசிக்கலாம் மத்தேயுக்கு முந்தின பக்கம்.
நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு
அங்க போடல. நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய யெகோவாவினுடைய பழைய ஏற்பாடுன்னு போடல. பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் கடவுள் பேர்னது யெகோவா, புதிய ஏற்பாட்டில் கடவுள் பேர்னது இயேசு. ஒரு அலையில சொல்லு பார்ப்போம். நேரம் ஒருவேளை சம்மதிக்க மாட்டீங்க, இருந்தாலும் கஷ்டப்பா தான் இருக்கு நான் சொல்றது. பழைய ஏற்பாட்டில் பலி பஸ்கா, புதிய ஏற்பாட்டில் பலி இயேசு. பழைய ஏற்பாட்டில் ஆற்றினுடைய ரத்தம், மாற்றினுடைய ரத்தம், புதாவுடைய ரத்தம், மீட்பு உண்டாகும்படியாக டு ரிடீம், அந்த ரத்தம் பிளட் சிந்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே காலை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தம் மனிதனுடைய பாவங்களை போக்காது என்று எபிரேயர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், காலையுடைய ரத்தத்தினாலே நீ சுகமாவாயாக என்று சொல்ல முடியுமா? புறாவுடைய ரத்தத்தினாலே உனக்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்ல முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. இயேசுடைய ரத்தத்தினாலே விடுதலை உண்டு என்று சொல்ல முடியும். கை தட்டுங்க எல்லாரும் ஆண்டவருக்கு. புதிய ஏற்பாடு வாசிங்க, புதிய ஏற்பாடு. இது
மூல பாஷையாகிய
மூல பாஷையாக
கிரேக்கு பாஷையிலிருந்து,
கிரேக்கு பாஷையிலிருந்து
தமிழில் மொழிபெயர்ப்பு.
அப்ப தமிழ் ஒரிஜினல் பாஷை கிடையாது. தமிழ் சிறந்த மொழி, ஆனால் நமக்கு ஒரு அந்நிய நூல், இது நமக்கு சொந்த நூல் கிடையாது. அந்நிய நூலாகிய கிரேக்க மதத்திலிருந்து கிரேக்கர்களாகிய அவர்கள் எல்லாரும் எழுதப்பட்டது கிரேக்க மொழியிலே. ஏன் அந்த மொழி கிரேக்கில் எழுதப்பட்டது என்றால் உலகமெங்கும் ஒரே மொழி கிடையாது. ஆதியாகம் 11 அதிகாரத்தில் பாஷைகளினாலே தேசம் பிரிக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது. மொழி ஒன்றாகிற வரைக்கும் தேவன் காத்துக் கொண்டிருந்தார், மொழி ஒன்றாக்கினார். ரோம பேரரசுக்கு முன்பதாக மகா அலெக்சாண்டர் ராஜாவாக வருகிறான். கிரேக்கு தேச அதிபதி, கிரேக்கு நாட்டை சேர்ந்தவன், கிரேக்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவன். அங்கிருந்து இந்தியா வரைக்கும் சென்று இந்தியா வரைக்கும் போரிட்டு இந்தியாவிலே அவன் தோற்று போகிறான். இந்திய படையினிடம், யானை படையிடம் மன்னன் அலெக்சாண்டர் தோற்று விடுகிறான். தோற்ற பிறகு அங்கிருந்து அவனுக்கு மலேரியா ஜுரம் வருகிறது. வருகிற வழியிலே அலெக்சாண்டர் இறந்து போகிறான். அப்பொழுது அவன் போட்ட கட்டளை என்னவென்று கேட்டால், கிரேக்கு தேசம் முதற்கொண்டு இந்தியா வரைக்கும் கிரேக்க மொழி பரவ வேண்டும். கிரேக்க மொழி பரவிவிட்டது. கிரேக்க மொழியை பயின்றனர். அதில் அதிகமாய் பயின்றவர்கள் ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிற பிராமணர்கள் பயின்று விட்டனர் முதலாவது நூற்றாண்டிலேயே. இரண்டாவது, கிரேக்க பேரரசு முடிந்தவுடனே, அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யம் முடிந்தவுடனே, வரலாற்றை பேசுகிறேன், ரோம சாம்ராஜ்யம் வந்தது. ரோம சாம்ராஜ்யம் வந்தவுடனே ஐரோப்பிய நாடுகளிலெல்லாம் சாலைகளை போட்டார்கள், ரோடு போட்டார்கள். மொழி தயாராகிவிட்டது, சாலை தயாராகிவிட்டது. இப்பொழுது கிறிஸ்து பிறக்கிறார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். கலாத்தியர் 4 அதிகாரம் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 5.
காலம் நிறைவேறின,
காலம் நிறைவேறின போது
ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும்,
ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும்,
நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய,
நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய
தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்.
அப்போ அதுவரைக்கும் நியாய பிரமாணத்துக்கு கீழே தான் இருந்தார் இயேசு. இயேசு வந்தவுடனே நியாய பிரமாணத்தை சிலுவையிலே ஆணிகளால் அடித்து, கையெழுத்தை குலைத்து, வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். கைத்தட்டுவோம் ஆண்டவருக்கு, இயேசுக்கு, இயேசு கைத்தட்டுவோம். இன்னும் நியாயப்பிரமாணத்தை பற்றி நிறைய பேசலாம். ஆக காலம் நிறைவேறிற்று, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார் இயேசு. ஒரு ஆணுடைய சேர்க்கையில் இயேசு பிறக்கவில்லை, ஹோமோஜீன், ஒரே ஒரு இன வித்து தான் இயேசு. இயேசு கல்யாணமான குழந்தை பிறக்காது, இயேசு கல்யாணமான முடியாது. அப்படிப்பட்ட மாம்சம் இல்லை, சாதாரண மாம்சம்தான். ஏனென்றால் ஸ்திரீயின் வித்து.
ஆணும் பெண்ணுடைய சேர்க்கையில பிறக்கிறதான மனிதனுக்கு தான் இன்னொரு ரீப்ரொடக்ஷன் உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஹோமோஜீன், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லி உங்களிடத்தில் உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று இயேசு கேட்கிறார். இயேசு கிட்ட பாவம் கிடையாது, ஏனென்றால் ஒரே வித்திலே பிறந்தவர், உன்னதமானவருடைய பலம் அவர் மேல் நிழலிட்டது. The shadow of the most high was upon her. அதற்கப்புறம் அவள் கர்ப்பவதி ஆனாள். கர்ப்பவதி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வசனங்கள் எல்லாம் தெரியும், இயேசு பிறக்கிறார். ஒரு அல்ல சொல்லுமா? அப்ப இயேசுனிடத்திலே பாவம் உண்டு என்று ஒருவரும் குற்றம் சொல்ல முடியாது. பாவம் செய்ய முடியாதவர், பாவத்தை கண்டுபிடிக்கவே முடியாதவர், அவர்களை பாவம் கிடையாது. ஆமென் சொல்லுமா? ரைட். அந்த இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? எப்படி சொல்ல முடியும்? மொழி சரியாச்சு, ரோடு சரியாச்சு, புதிய ஏற்பாடு எழுதப்பட்டாச்சு. புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட உடனே அப்போஸ்தலர்கள் புறப்பட்டார்கள் உலகமெங்கிலும். சில அப்போஸ்தலர்கள் இங்கேயே மரித்து விட்டார்கள், ரோமா, அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளில். ஒரே ஒரு அப்போஸ்தலன் தான் சென்னை பட்டணம் வரைக்கும் வந்தாருங்க, ஒரே ஒரு அப்போஸ்தலன். அவர் கேரளா வந்தார், நாகர்கோயில் போனார், தூத்துக்குடி வந்தார், சென்னை வந்தார். சென்னை மக்கள் அவரை இயேசுவை பார்த்து கேட்டா நல்லவா, என்ன கேட்டாரியோ ஸ்தோமா? நான் அவருடைய விலாவிலே உண்டான காயத்திலே, கைகளிலே ஈட்டுகளினால் உண்டான காயத்திலே விரலை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று தைரியமாக சொன்னவன் தோமா. இயேசு அவரை தான் அனுப்பினார், போங்கப்பா சென்னைக்கு போங்க, உங்க முதுகிலே ஓட்ட பண்ணி விட்டுருவாங்க சென்னை மக்கள் என்று சொல்லி சென்னைக்கு அனுப்பினார். அதே போல அவர் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற பரங்கி மலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்ததான ஆரிய வெறியர்கள் ஈட்டினாலே முதுகில குத்தினார்கள். அங்கேயே தோமா மரித்தார். 2000 ஆண்டுகள் ஆயிற்று. ரெண்டு சிறு தினங்களுக்கு முன்பதாக சென்னைக்கு பேராபத்து என்றார்கள். நான் இங்கிருந்தே சொல்லிக் கொண்டிருந்தேன், தோமாவுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட புயலானாலும் சென்னையை கவிழ்க்கவே முடியாது, அது மகாபலிபுரம் வரைக்கும் வரும், அதற்கப்புறம் அது திரும்பி போய்விடும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இன்னமும் சொல்லுவேன். இதுவரைக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டு வருகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஒளி, சாலை, நூல், கிரேக்க நூல் ஆகிய புதிய ஏற்பாடு தயாரானது. புறப்பட்டு போனார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எனவே தான் தோமா அங்கிருந்து இஸ்ரேலிலிருந்து வந்தபடினாலே நான் சென்னையிலிருந்து இன்றைக்கு ஜெர்மனிக்கு வந்திருக்கிறேன். ஏன் ஜெர்மனிக்கு வந்திருக்கிறேன்? ஜெர்மனியில பிறந்த பர்தலமேயு சீகன் பால்கு தான் அங்கே பைபிளை கொண்டு வந்து மொழிபெயர்த்து கொடுத்தார். எனவே இன்றைக்கு காலையிலே நான் இந்த இடத்திலே பர்தலமேயு சீகன் பால்கையும் மார்ட்டின் லூத்தரையும் பார்த்தேனால் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்திருப்பேன். ஆனால் அவர்கள் கண்ணிலே தென்படவில்லை. எனவேதான் பாஸ்டர் செபாஸ்டியனின் காலையிலே கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தேன். காரணம் என்ன? எனக்கு இப்பொழுது அவர் இங்கிருக்கிறதான மார்ட்டின் லூத்தராகவும் இங்கிருக்கிறதான பர்தலமேயு சீகன் பால்குவாகவும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் இல்லாவிட்டால் இந்த இடத்திலே இந்த தேவாலயத்தில் நான் நிற்க முடியாது. இரண்டாவது கற்பனை சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க கற்பனை சொல்லுங்க எல்லாரும் சத்தமாக. மூன்றாவது வார்த்தை 20 வசனம், மத்தேயு 19:20.
அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல்
கற்பனை எல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேன், சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன்.
குறைவு என்ன என்றான்.
இயேசு பார்த்து கேட்கிறான், இன்னும் என்னிடத்துல குறைவு என்ன என்றான். நன்றா கவனிக்க வேண்டும், கற்பனைகளை கை கொண்டு விட்டால், நியாயப்பிரமாணத்தில் கை கொண்டு விட்டால் பூரணனாக முடியாது. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு விட்டேன், பரலோகத்துக்கு போக முடியாது. யார் சொல்றது? ஏன் சொல்ற? அப்ப முடியாத ஒன்றை, லைசன்ஸ் கொடுக்கிறதுக்கு லாயக்கில்லாத ஒன்றை நீங்களும் நானும் எதற்கு பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும்? தேவையில்லை. நமக்கு எது தேவை? இயேசு. சொல்லுங்க இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை தமிழ்ல இருக்கிறது, ஆனால் தமிழ் வார்த்தை கிடையாது. கிறிஸ்து என்ற வார்த்தை மொழிபெயர்த்த பர்தலமேயு சீகன் பால்கு இயேசு என்று சொன்னால் தமிழில் இரட்சகர் என்று போட்டிருக்க வேண்டும், கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகிக்கிறவர் என்று போட்டிருக்க வேண்டும். அவர்கள் சரியாக ஆராய்ந்து பார்த்தார்கள், சரியான வார்த்தை கிடைக்கவில்லை. டச்சு பாஷையில் இருக்கிறதான இயேசு கிறிஸ்து தமிழ் பைபிளில் போட்டாங்க. கை தட்ட மாட்டீங்களா? கை தட்டுங்க. அது எப்படி நீங்க சொல்லுகிறீங்களே என்ன கேட்கலாம். 2000 ஆண்டில் ஹானோவரில் ஒரு மீட்டிங்கில் நான் வந்திருந்தேன், 2000
அப்போ வாய்க்கு வார்த்தை, ஒரு அமெரிக்கன் பேசுற ஒரு டச்சுக்காரர் டச்சில் டிரான்ஸ்லேட் பண்றார், ஏசு கிறிஸ்தோஸ் ஏசு கிறிஸ்தோஸ் ஏசு கிறிஸ்தோஸ், இதான் இவர் தமிழ்ல பேசுறாரு. அப்படி நான் அவரை உற்று நோக்கி கொண்டிருந்த பொழுது என்னுடைய மூளை பின்னோக்கி போனது. ஆமா, இதை மொழித்து பெயர்த்தவர் யாரு? பர்தலமே சீகன் பால்கு, டச்சுக்காரர் தானே. அவர் பார்த்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற வார்த்தை போடுகிறதற்கு பதிலாக சுலபமாக இந்த டொச்சு வார்த்தையாக கிறிஸ்து என்ற வார்த்தை போட்டார். சொல்லுங்க, டொச்சில சொல்லுங்க எல்லாரும், ஏசு சொல்லுங்க, சொல்லுங்க. எங்க தமிழ்ல தானே நல்ல வார்த்தை சொல்ல சொன்ன, அதுக்கு யோசித்தா எப்படி? டொச்சு வார்த்தையில சொல்லுங்க பிரதர், அவர் தான் நல்லா டிரான்ஸ்லேட் பண்றார். ஏசு கிறிஸ்தோஸ், பாத்தீங்களா, தமிழ்ல தான் போட்டிருக்கு தமிழ் வார்த்தை. ஏனென்றால் நம்முடைய கையில் இருக்கிறது பாதி டொச்சு வார்த்தை போடப்பட்ட பைபிள். ஏனென்றால் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டார், என் மொழியில இருக்கட்டும், அவங்க ஏசு கிறிஸ்தோஸ் அப்படின்னு சொல்லட்டும். அதனால தான் கர்த்தர் நம்ம எல்லாரும் இங்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு கரங்களை தட்டுவோம். சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குதுப்பா. என்ன குறை சொல்லுங்க? குறை சொல்லுங்க, குறை. மூன்று வார்த்தை சொன்ன, ஒன்று என்னது? நல்ல போதகர். இரண்டாவது கற்பனை. மூன்றாவது குறை. குறைன்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப வருத்தம் வர ஆரம்பிச்சு, வேதனை வர ஆரம்பிச்சு, சோகம் வர ஆரம்பித்தது. வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம். அவன் மிகுந்த தூக்கம் அடைந்து, 24 வசனம், ஒரு குறை இருக்குது. என்ன குறை? உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டு தரித்திருக்கு கொடு என்று சொன்னார். வாசிக்கலாம் 22 வசனம்,
இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு.
ஒரு குறை இருக்கு மகனே,
உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று,
திரளாயமான ஐஸ்வர்யவான், திரட்சியான ஐஸ்வர்யவான், அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு ஏழைகளுக்கு தரித்திருக்கு கொடு. இயேசு சொன்ன உடனே அவன் மிகுந்த துக்கம் அடைந்தான். சொல்லுங்க, துக்கம். மூன்றாவது வார்த்தை துக்கம். தொடர்ந்து வாசிக்கலாம், வாசிக்கலாம்.
அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவாய் என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்?
நாலாவது வார்த்தை, யார் ரட்சிக்கப்படக்கூடும்? நாலாவது வார்த்தை எழுதிக்கொள்ள, இன்னும் மூணு வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஒரு கேள்வி அங்க எழுகிறது இந்த சம்பாஷணையில, இந்த ஒரு சம்பவத்தில். இங்க சீஷர்கள் இருக்கிறார்கள், இயேசு இருக்கிறார், அந்த இடத்துல அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் இருக்கிறான். அப்ப சீஷர்கள் அதை கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவன் ரட்சிக்கப்பட்டானா? மோசையுடைய பிரமாணத்தை கை கொண்ட, எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன், 10 கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன், உங்ககிட்ட குறை இருக்குது என்றார். அந்த நியாயப்பிரமாணம் உன்னை பூரணமாக்காது, அந்த நியாயப்பிரமாணம் உன்னை ரட்சிக்காது. இயேசு வந்துட்டார், புரட்சியாளர். இயேசு புரட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். யூதர்கள் கலங்குகிறார்கள், அவருடைய வயிறு கலங்குகிறது. நியாய சாஸ்திரிகள் கலங்குகிறார்கள், வேத பாரகர்கள் கலங்குகிறார்கள். நியாயப்பிரமாணத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியாட்டார். அதெல்லாம் நான் கொடுத்தேன். அதை பெற்றுக்கொண்ட தாவீதே கீழ்படியாம போனான். எல்லாரும் சாலமோனும் கீழ்படியல, சாலமோனும் மீறினா, எல்லாரும் வயலேஷன் பண்ணிட்டாங்க. அதனால பூரணமானது கிடையாது. என்ன செய்யணும்? ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடு. யார் ரட்சிக்கப்படும் கூடும்? ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுவது அரிதான காரியம். ஒரு பழங்கால கவிஞன் ஒருத்தன் எழுதியிருக்கிறான் ஒரு பாடல் வரிகள், ஊசிமுனை காதுக்குள்ளே ஒட்டகங்களும் புகுந்தாலும் காசாசை போகாதடி என்று சொல்லி ஒரு வரிகள் எழுதியிருக்கிறான். ஊசிமுனை காதுக்குள்ளே ஒட்டகங்களும் புகுந்தாலும், ஊசி வாசல் என்ற ஒரு வாசல் எருசலேமில் இருக்கிறது. அந்த வாசலிலே ஒட்டகமானது உள்ளே நுழைய முடியாது. ஒருவேளை நுழைய முடியாத அந்த வாசலிலே ஒட்டகமே நுழைந்து விட்டாலும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது என்கிறார். ஆனா இன்றைக்கு எத்தனை ஸ்தாபனங்கள், எத்தனை கோட்டீஸ்வர ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், பரலோகத்து போவாங்களா? நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு பதில சொல்லுங்க. அதுக்குள்ள நான் வரம்ப விரும்பல. கேட்டா பாரு, எத்தனையோ கோடிகள், எத்தனையோ கோடிகள். நேற்று பாச தாசி நீங்க அறிவித்த போது, ஒரு 5 பேருக்காக இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஏழைகளுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஏசு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரருக்கு கொடு. இப்படி என்று சொன்னா எந்த ஊழியக்காரன் ஊழித்துக்கே வரமாட்டாங்க. ஊழித்து வர்றதுக்கு எதுக்கு வர்றாங்க? நிறைய குவிக்கணும், சேர்க்கணும், ஜெட் வாங்கணும், விமானம் வாங்கணும், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன். இயேசு கூட சிலுவையில் தொங்க போறேன்னு சொன்னா வருவாங்களா? தோமா கொன்னது போல உன்னை கொள்ளுக போகிறார்கள் என்று சொன்னா வருவார்களா? வரமாட்டார்கள். இப்படி இயேசு அமைதியா இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் இருக்கட்டும், நீங்களும் நாளும் இந்த வசனத்தை தியானிப்போம், கற்பிப்போம், பின்பற்றுவோம் சொல்லுகிறார். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? கேள்விதான். அடுத்த வசனம் பாருங்க.
மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார்.
மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே
கூடும்
கூடும் சொல்லுங்க. தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுங்க. தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும் சொல்லுங்க. கடைசி அந்த வார்த்தைக்கு நான் மீண்டும் வருகிறேன், வாசிக்கலாம் 28 வசனம்.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே.
5 வார்த்தை பேதுரு சொல்லுகிறார். என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற. எல்லாவற்றையும் விட்டுட்டோமே, படகை விட்டோம், வலைகளை விட்டோம், ஊசியை விட்டோம், எல்லாவற்றையும் விட்டுட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு ஏதாச்சும் கிடைக்கும் சொல்லவே சொல்லவே இல்லை. விட்டுட்டு வந்தீங்க தான், உங்களுக்கு நான் கார் தர்றேன், ஜாகுவார் தர்றேன், ஆடி கார் தரேன், பென்ஸ் கார் தரேன், புகாட்டி கார் தரேன் சொல்லவே இல்லை இயேசு. விட்டுட்டு வான் தான் சொன்னார், என்னை பின்பற்று தான் சொன்னார். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு ஆற்றல் கிடையாது. இயேசுவையும் சிலுவையும் பின்பற்ற இன்றைக்கு சபை இல்லை. அதனாலதான் பாராளுமன்றங்களிலே பகவத்கீதை போய்கொண்டிருக்கிறது. பாராளுமன்றங்களிலே பூணூல் போட்ட பாப்பான் உட்கார்ந்து சமஸ்கிருத மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கிறான். இயேசுவை பின்பற்ற கிறிஸ்தவர்கள் இல்லை, இயேசுவை பின்பற்ற ஊழியக்காரர்கள் இல்லை, இயேசுவை அறிவிக்க மக்கள் இல்லை, சிலுவையை பிரசங்கிக்க ஆட்கள் இல்லை, அவருடைய ரத்தத்தை பிரசங்கம் பண்ண ஆட்கள் இல்லை, மரணத்தை பிரசங்கம் பண்ண ஆட்கள் இல்லை, உயிர்த்தெழுதலை பிரசங்கம் பண்ணவோ இல்லை, இயேசுடைய வருகை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு ஆட்கள் இன்றைக்கு குறைவு, குறைந்து போய்விட்டார்கள். அருமை சபையே, தேவ ஜனமே, தேவ மக்களே, கிறிஸ்துவுடைய ரத்தத்தை பேசுங்கள், சிலுவையை பேசுங்கள். சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்று அழைத்த இயேசுடைய குரல் உங்களுடைய காதுகளிலே துணிக்கிறதா? அவருடைய ரத்தத்தை பிரசங்கிக்கிறதுக்கு துணிச்சல் வருகிறதா? அவருடைய மீட்பை பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு, இயேசுடைய ரத்தத்தை பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு மனம் வருகிறதா? அவருடைய மரணத்தை பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு தைரியம் இருக்கிறதா? இயேசு வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதா? இந்த காலை நேரத்திலே அருமை திருச்சபையே, இயேசுவை பிரசங்கம் பண்ணு. பிரமாணத்தையும் மோசையும் தாவிதையும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களாம் முட்டிட்டுன்னு பைபிள்ல போட்டிருக்கிறது. அது முட்டி போன முருகக்காய். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், இயேசுனுடைய போதனை என்ன? இயேசு எங்கே இன்றைக்கு சபையில? கிறிஸ்து எங்கே இன்றைக்கு? எப்படிப்பட்ட சபைகள் இருக்கிறது? த பாப்புலர் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அக்கார்டிங் டு த பைபிள். த பைபிளிக்கல் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் கிறிஸ்டியன்ஸ். பைபிளிக்கல் கிறிஸ்டியானிட்டியே உலகத்தில் பார்க்க முடிகிறது இல்ல. தேர் இஸ் நோ பைபிளிக்கல் கிறிஸ்டியானிட்டி. ஆனா பாப்புலர் கிறிஸ்டியானிட்டி பைபிள் பிரகாரம் இல்ல. பைபிளிக்கல் கிறிஸ்டியானிட்டி இஸ் அன்பாப்புலர். வேதத்தின்படி உள்ள கிறிஸ்தவம் இன்றைக்கு பிரபலம் ஆகவில்லை, போதிக்கப்படுகிறது இல்லை, பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை. மீண்டுமா சொல்லுகிறேன், பாப்புலர் கிறிஸ்டியானிட்டி இஸ் அன்பிபிளிக்கல். பைபிளிக்கல் கிறிஸ்டியானிட்டி இஸ் அன்பாப்புலர். அது பிரசித்தமாகவில்லை. நாம் பைபிள் படி உள்ள கிறிஸ்தவத்தை கொண்டு செல்வோமாக, புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவத்தை வெளியே கொண்டு வருவோமாக. அவர் சொல்றார், எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே. அப்ப இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டவன் எவனும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். தேவனால் கூடாதவைகள் எல்லாம் மனுஷரால் கூடும். ஒரு அலையில சொல்லு பார்ப்போம், தேவனால் கூடாதவைகள் மனுஷரால் கூடும். இது 6 வார்த்தையாக வைத்துக் கொள்ளுங்கள், தேவனால் கூடாதவைகள் மனுஷரால் கூடும். 7 நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுகிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:29 வசனம், அதை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. புதிய பழைய ஏற்பாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம்கிட்டயும், ஈசாக்கிட்டையும், யாகோபுட்டையும், தாவீதுகிட்டையும் இயேசு சொல்லிட்டாருங்க, 100% தரேன் நான். ஆனா ஒன்று, என் நிமித்தமாக நீ விடுகிறதற்கு தயாராக இருக்க வேண்டும். விடுகிறது என்று சொன்னால் டோட்டலா ரிசைன் பண்ணிட்டு வரணும் கிடையாது. மனைவி விட்டுட்டு வந்தனும், பிள்ளைகளை விட்டுட்டு வந்தனும், நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு கிடையாது. இயேசுவை விட சற்று குறைவாக, மனைவியை விட இயேசு சற்று அதிகமாக, பிள்ளைகளை விட பெற்றோரை விட தாய் தகப்பனோட இயேசுக்கு அதிக முதலிடம் கொடுத்து வருகிறவர்களுக்கு 100 மடங்கு இந்த உலகத்தில் உண்டு. நான் உங்களை தரித்திரராக விடேன் என்று சொன்னவர் இயேசு. நம்ம கைவிடவே மாட்டார். அல்ல சொல்லுமா, ஒரு காலம் கைவிட மாட்டார். எழும்பி நிற்போமா? மீண்டுமாக அந்த 7 வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், எழும்பி நிற்போம். நல்ல போதகர், கற்பனை, குறைவு, துக்கம், யார் ரட்சிக்கப்படக்கூடும், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. பிறகு தேவனால் எல்லாம் கூடும், 100 மடங்கு தருகிறார் நம்முடைய தேவன். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல போகும் சர்ச் ஆஃப் கிரேஸ் சபைக்கு ஆயஸ்தோத்திரம். பாஸ்டர் செபாஸ்டியன், பாஸ்டர் தாசனுக்கு ஆயஸ்தோத்திரம். அருமை பாடகர்கள், பாடகர்களுக்காக ஸ்தோத்திரம். இசை வாசிக்கிறவர்களுக்காக, மீடியா மென்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீர். இப்படிப்பட்ட ஒரு மேடை எனக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை வரக்கூடிய நாட்களில் இயேசுவை அறிவிக்கிற சபையாக, கிறிஸ்துவை அறிவிக்கிற சபையாக, ரத்தத்தை பிரசங்கிக்கிற சபையாக, மீட்பையும் வருகையும் பிரசங்கிக்கிற சபையாக, இயேசுடைய வருகை மட்டும் காணப்பட வேண்டும் என்று நம்முடைய பொற்பாதத்திலே தலைகளை வைத்து வணங்கி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.